அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 9 தேதி திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவர் சுவாமிநாதன். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை பிறகு செய்தி அரங்கில். இலங்கை தன்னை சந்தித்து பேசிய சாட்சியங்கள் மிரட்டப்பட்டுள்ளது குறித்த ஐநாவின் மனித உரிமை ஆணையர் நவி பிள்ளை கரிசனை வெளியிட்டுள்ளது குறித்த செய்திகள்.
But wish to stress my immediate concern for the protection of human rights defenders, journalists and communities I met during my visit from any reprisal, intimidation or attack.
இது குறித்து இலங்கை அரசு அளித்த விளக்கம், இலங்கை காவல்துறையினருக்கு ஸ்காட்லாந்து காவல்துறை அளிக்கும் பயிற்சிகள் குறித்து எழுப்பப்பட்டுள்ள கேள்விகள், பிறகு 100 மேற்பட்ட முன்னாள் விடுதலை புலிகள் புனரவாழ்வு பயிற்சிக்கு பிறகு விடுவிக்கப்பட்டுள்ளது குறித்த செய்திகள்.
ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் எங்கேயும் தெரியல, எனக்கு தொடர்பு இல்லை. இந்த வரைக்கும் நான் அம்மா அப்பாவோட இருக்கிறேன். எங்களோட ஊரில் போயிட்டு நீ ஏதாவது எனக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையை பார்த்து செய்வேன். ஏதாவது ஒன்று செய்ய தனி வேணும், பிள்ளைகளை பார்த்து எனக்குரியதெல்லாம் நான் தானே ஒழுங்குபடுத்தணும் செய்வேன். இனி போய்
இன்ன பிற செய்திகளும் நிகழ்ச்சியின் இறுதியாக விளையாட்டரங்கம் இடம்பெறும். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் மணிவண்ணன்.
சிரிய அதிபர் பஷார் அல் அசாதின் படைகளுக்கு எதிராக அமெரிக்கா தலைமையிலான ராணுவ தாக்குதலை தவிர்க்க சிரியாவை அதன் ரசாயன ஆயுதங்களை சர்வதேச கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வைக்குமாறு வலியுறுத்தப் போவதாக ரஷ்யா கூறியிருக்கிறது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சார்கே லாஃப்ரோ இந்த பிரேரணையை தற்பொழுது மாஸ்கோவில் இருக்கும் சிரியாவின் வெளியுறவு அமைச்சர் வாலிதல் முவாலிமின் முன் வைத்திருப்பதாக கூறினார்.
Российско-американская инициатива от 7 мая этого. И мы призываем наших американских коллег
именно на Сирия இந்த பிரேரணையை ஏற்றுக்கொள்ளுமா என்பது குறித்து தனக்கு தெரியாது என்றும் அவர் கூறினார். முன்னதாக அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி அதிபர் அசாத் ஒரு வாரத்துக்குள் தனது ரசாயன ஆயுதங்களை கையளித்தால் ராணுவ நடவடிக்கை தவிர்க்கப்படலாம் என்று கூறியிருந்தார். ஆனால் ஒரு வாதத்தைத்தான் அவர் முன்வைத்திருந்தார் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை தெளிவுபடுத்தியது.
ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் தலைமைச் செயலர் டாக் ஹேமர்ஷெல்ட் அவர்களின் மரணம் குறித்து கவனம் செலுத்தி வந்த வழக்கறிஞர்கள் குழு ஒன்று அந்த விசாரணை மீண்டும் நடைபெற வேண்டும் என்று ஐநாவுக்கு பரிந்துரை செய்துள்ளது. 1961 சமாதான நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டு அவர் காங்கோவுக்கு செல்லும் பொழுது அவர் பயணித்த விமானம் அப்பொழுது வட ரொடீசியா என்னும் பெயருடன் இருந்த ஜாம்பியாவில் விழுந்து நொறுங்கியது. இது தொடர்பில் 1962 நடைபெற்ற ஐநாவின் விசாரணை அவரது மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை. அவர் பயணித்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சில வல்லுநர்கள் நம்புகிறார்கள். அவரது மரணம் தொடர்பான விசாரணையை மீண்டும் நடத்த குறிப்பிடத்தகுந்த புதிய ஆதாரங்கள் இருப்பதாக அந்த வழக்கறிஞர்கள் குழுவினர்கள் கூறுகின்றார்கள். இந்த விசாரணை தொடர்பான முக்கிய தகவல்கள் அமெரிக்க புலனாய்வு தகவல்களில் இருக்கலாம் எனவும் அவர்கள் கூறியுள்ளார்கள்.
இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் வட இந்திய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் இந்து முஸ்லீம் வன்செயல்களை கண்டித்திருக்கிறார். இந்த மோதல்களில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 28 உயர்ந்திருக்கிறது. கலவரத்தினால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்த சுமார் 1000 துருப்புக்கள் அந்த பகுதிகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது. உள்ளூர் பெண்மணி ஒருவர் தொந்தரவுக்குள்ளாக்கப்பட்டதாக கூறப்பட்டதை ஆட்சேபித்த 3 ஆண்கள் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த மத மோதல்கள் வெடித்தன. பின்னதாக 2 பேர் ஒரு கும்பலால் அடித்து கொல்லப்படுவதாக காட்டும் ஒரு போலி வீடியோ விநியோகிக்கப்பட்டதை அடுத்து மேலும் வன்செயல்கள் நடந்தன. இதுகுறித்து மாநில அரசு விசாரணை செய்து வருவதாக கூறுகிறது.
கென்யாவின் துணை அதிபர் வில்லியம் ரூட்டோ தம் மீதுள்ள வழக்குகளை எதிர்கொள்வதற்காக தி ஹேகில் உள்ள சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு சென்றுள்ளார். கடந்த 2007 நடைபெற்ற அதிபர் தேர்தலை அடுத்து அங்கு எழுந்த வன்முறைகளுக்கு அவரும் தற்பொழுது அதிபராக இருக்கும் உஹுரு கென்யாட்டாவும் காரணம் என்று குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இருவரும் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை புரிந்ததாக வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். ரூட்டோ மீதான விசாரணை நாளை தொடங்குகிறது. கென்யாவின் அரசியல் சாசனத்தின்படி ஒரே நேரத்தில் அதிபர் மற்றும் துணை அதிபர் இருவரும் வெளிநாட்டில் இருக்க முடியாது என்பதால் இந்த விசாரணைகளை தள்ளி தள்ளி நடத்த வேண்டும் என்று நேற்று அதிபர் கென்யாட்டா கோரியிருந்தார். அவர் மீதான வழக்கு விசாரணை நவம்பர் மாதம் தொடங்குகிறது.
பிரெஞ்சு அரசு பள்ளிகளில் புதிய மதச்சார்பின்மை பிரகடனம் ஒன்று கட்டாயமாக எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் இன்றிலிருந்து வைக்கப்பட வேண்டும் என்று பிரான்சின் கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறார். பள்ளியின் கல்வி திட்டத்தை மத காரணங்களை காட்டி மாணவர்கள் ஆட்சேபிக்க முடியாது என்பதை அவர்களுக்கு நினைவூட்டவே இந்த பிரகடனம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த புதிய பிரகடனத்தில் 15 ஷரத்துக்கள் இருக்கின்றன. முதல் பிரகடனம், பிரெஞ்சு குடியரசு ஒரு பிரிக்க முடியாத ஜனநாயக சமூக மதச்சார்பற்ற நாடு என்று கூறுகிறது. பாடத்திட்டத்தில் சில பகுதிகளை ஆசிரியர்கள் நடத்துவதை மாணவர்கள் தங்களது மத மற்றும் அரசியல் கொள்கைகளை பயன்படுத்தி ஆட்சேபிக்க முடியாது என்று மற்றும் ஒரு ஷரத்து கூறுகிறது. இந்த பிரகடனம் இஸ்லாத்தின் மீதான ஒரு ஏறக்குறைய வெளிப்படையான தாக்குதல் என்று சிலர் விமர்சித்திருக்கிறார்கள்.
மெக்சிகோவில் மிகப்பெரும் சவாலாக இருக்கும் உடல் பருமன் பிரச்சனையை குறைக்க மென்பானங்கள் மீது வரி விதிக்க முன்னெடுப்புகள் செய்யப்படுகின்றன. நாட்டின் அதிபர் என்ஹிகோ பெஞ்ச நியாட்டா இதற்கான ஒரு பிரேரணையை முன்வைத்துள்ளார். இதை மெக்சிகோவுக்கான சுகாதார வரி என்றும் அதிபர் குறிப்பிட்டுள்ளார்.
செய்தியறிக்கை கேட்டீர்கள்.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இலங்கைக்கு நோட்டம். சமீபத்தில் இலங்கைக்கு தான் விஜயம் மேற்கொண்ட போது தன்னை சந்தித்தவர்கள் மிரட்டப்படுவதாக கூறப்படுவது தனக்கு கவலைகளை தருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையர் நவி பிள்ளை கூறியிருக்கின்றார். மேலதிக விவரங்களுடன் சிவகன்.
இலங்கைக்கான தனது விஜயத்தின் பொழுது தன்னை சந்தித்தவர்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய அடக்குமுறைகள் மற்றும் தாக்குதல்கள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையர் நவநீதம் பிள்ளை அவர்கள் மீண்டும் கவலை வெளியிட்டிருக்கின்றார். ஐநாவின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் 24வது மாநாட்டின் ஆரம்ப வைபவத்தில் உரையாற்றும் பொழுதே அவர் இவ்வாறு கூறியிருக்கின்றார்.
I am grateful to the government of Sri Lanka for facilitating my recent comprehensive visit, which allowed me to assess the progress being made towards reconstruction, reconciliation and accountability.
இலங்கையில் புனர்நிர்மாணம், நல்லிணக்கம், போரின் பின்பான பொறுப்புக்கூறல் மற்றும் மத சகிப்பின்மை, ஆளுகையும் மற்றும் சட்டத்தின் ஆட்சியும் போன்ற பரந்துபட்ட மனித உரிமை நிலவரங்கள் ஆகியவற்றில் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து நான் அறிவதற்கு ஏதுவாக எனது அண்மைய விஜயத்துக்கு ஏற்பாடு செய்து உதவியமைக்காக நான் இலங்கை அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த மாநாட்டின் பொழுது பின்னர் நடக்க இருக்கின்ற மற்றொரு நிகழ்வில் இலங்கை குறித்த எனது அவதானங்களை நான் அறிக்கையிடுவேன். ஆனால் எனது விஜயத்தின் பொழுது என்னை சந்தித்த மனித உரிமை காவலர்கள், செய்தியாளர்கள் மற்றும் சமூகங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அடக்குமுறை, துன்புறுத்தல் மற்றும் தாக்குதல் குறித்து நான் எனது உடனடி கவலையையும் இங்கு வலியுறுத்த விளைகின்றேன் என்றார் ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையர் நவிப்பிள்ளை அவர்கள். இலங்கைக்கான அவரது விஜயத்தின் பொழுது அவர் பலவிதமான விமர்சனங்களை இலங்கையின் கடும்போக்கு தேசியவாதிகளிடமிருந்து எதிர்கொண்டார். சில அமைச்சரவை உறுப்பினர்கள் கூட அவருக்கு எதிராக அவதூறாக கருத்து வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் அவரை சந்தித்த சில மாற்றுக் கருத்தாளர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் இனியோர் மிரட்டப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இவை குறித்து தனது இலங்கை விஜயத்தின் முடிவில் கூட நவிப்பிள்ளை அவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார். தற்பொழுது அது குறித்து அவர் மீண்டும் வலியுறுத்தியிருக்கின்றார். ஐநாவுடனான ஒத்துழைப்பு, அதன் பிரதிநிதிகள் மற்றும் மனித உரிமைகளுக்கான பொறிமுறைகள் குறித்த ஐநா தலைமைச் செயலரின் அறிக்கை இந்த மாநாட்டின் பொழுது சமர்ப்பிக்கப்படும் என்றும், 2012 ஜூன் மாதம் 16ஆம் தேதி முதல் 2013 ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் ஐநாவுடன் ஒத்துழைத்தமைக்காக அடக்குமுறைகளுக்கு உள்ளானவர்கள், மிரட்டலுக்கு உள்ளானவர்கள் குறித்த விடயங்கள் அதில் இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
செய்திகளை தந்தவர் சிவகன். ஐநா மனித உரிமைகள் ஆணையர் நவி பிள்ளை அவர்கள் வெளியிட்ட கரிசனைகள் குறித்து ஜெனீவாவுக்கான இலங்கை நிரந்தர தூதுவர் ஆர்யசிங் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார். ஆணையரின் விஜயத்தின் போதான சந்திப்புகள் ஐநாவின் கொழும்பு அலுவலகத்தால் சுயாதீனமாக ஏற்பாடு செய்யப்பட்டன என்று கூறியிருக்கின்ற அவர், இலங்கை அரசாங்கம் மனித உரிமை பாதுகாவலர்களுக்கான பாதுகாப்பை வழங்க அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும், ஆகவே அப்படியான மிரட்டல்கள் அல்லது தாக்குதல் சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால் அவை குறித்த குறிப்பான தகவல்களை ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தந்து உதவ வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். அடுத்ததாக, புனர்வாழ்வு பயிற்சிகளை முடித்துக்கொண்ட 100க்கும் அதிகமான விடுதலை புலி உறுப்பினர்கள் இன்று விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதுகுறித்து நமது ஓனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இராணுவத்தினரிடம் சரணடைந்து புனர்வாழ்வு பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்று வந்த முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் அனைவரும் புனர்வாழ்வு பயிற்சியின் பின்னர் சமூகத்தில் இணைக்கப்பட்டு விட்டதாக மனிதவள அபிவிருத்தி அமைச்சர் டியூ குணசேகர் அவர்கள் இன்று வவுனியாவில் தெரிவித்திருக்கின்றார். ஒரு வருட கால புனர்வாழ்வு பயிற்சிகளை முடித்துக்கொண்ட 107 முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் இன்று அரசாங்கத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களில் 6 பேர் பெண்கள். வவுனியா நகரசபை கலாச்சார மண்டபத்தில் இதற்கென ஒழுங்கு செய்யப்பட்டிருந்த வைபவத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் டியூ குணசேகர் அவர்கள் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை தெரிவித்திருக்கின்றார்.
என்ன
நாங்கள் முன்னர் கைது செய்திருந்த அனைவரையும் சமூகத்தில் இணைத்து விட்டோம். சிறைச்சாலைகளில் வைக்கப்பட்டிருந்தவர்களே இப்போது வருகின்றார்கள். அவ்வாறு சிறைச்சாலைகளில் இருந்து வந்த 107 பேர் இன்று சமூகத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் 800 பேர் வரையில் சிறைச்சாலைகளில் இருக்கின்றார்கள். அவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கைகளும் துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவருடைய விடுதலை குறித்து அமைச்சரவை எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அதை பற்றி சட்ட அதிபர் திணைக்களமே தீர்மானிக்க வேண்டும். அந்த தீர்மானத்திற்கு அமைய நீதிமன்றங்களில் தீர்ப்பு வழங்கப்பட்டு புனர்வாழ்வு பயிற்சிக்காக அனுப்பப்படுபவர்களுக்கே நாங்கள் புனர்வாழ்வு பயிற்சி அளித்து பயிற்சி முடிந்ததும் சமூகத்தில் இணைக்கின்றோம் என்றார் அமைச்சர் டியூ குணசேகர் அவர்கள். இராணுவத்தினரிடம் சரணடைந்து அல்லது விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் பூசா தடுப்பு முகாமிலேயே விசாரணை கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று விடுதலை செய்யப்பட்டவர்களில் ஒருவராகிய மயில்வாகனம் முருகதாசும் பூசா தடுப்பு முகாமில் இருந்தே புனர்வாழ்வு பயிற்சிக்காக அனுப்பப்பட்டிருந்ததாக குறிப்பிடுகின்றார்.
சண்டை முடிஞ்ச சரணடைஞ்சா அவை அந்த ரவுண்ட் சொன்னது நீங்கள் வாங்க உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம சொல்லி சரணடைஞ்சாங்க. சரணடைஞ்சு ரொம்ப குறை ஸ்கூலுக்கு அனுப்பி ரொம்ப குறை ஸ்கூல்ல இருந்து பூந்தோட்டம் மகாவித்யாலயம் அணைச்சு போட்டு ஒரு வருஷத்தால மீள் விசாரணைக்கு கூசாவை கொண்டு போய் விசாரணை முடிஞ்சு கூசால இருந்து திருப்பி எங்களுக்கு வந்து மரியாதை புனர்வாழ்வு பெற்று 6 மாதம் மீசம் கோஸ் தஜ்ஜு கோஸ் எல்லாம் செய்து நாங்கள் தொழில் பாய்ப்பு பழகி நாங்கள் சமயத்தில் இணைஞ்சிருக்கோம். நாங்கள் ரொம்ப குளத்திற்காக கிட்ட 200 பேருக்கிட்ட எங்கள்ட ரொம்ப குளம் பள்ளி குளத்திலே நின்று எங்களை சரணடைஞ்சா எல்லாம் புனர்வாழ்வு பெற்றாவே போயிட்டோம். நாங்கள் எதிராத்தில் வந்து நல்ல ஒரு இலங்கை பிரேதையா இருக்கும் சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன்
என்றார் முருகதாஸ் அவர்கள். புனர்வாழ்வு நிலையங்களில் பயிற்சி பெற்று வருபவர்கள் தொடர்பில் புனர்வாழ்வு ஆணையாளர் மேஜர் ஜெனரல் ஜகத் விஜய் தலக் அவர்களிடம் கேட்டபோது 11,000 மேற்பட்டவர்கள் இதுவரையில் சமூகத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதாக கூறினார்.
மீட்ட வசர கீப்பேகட பேர மே ராட்டே த்ரிவித ஹம்புதாவன் சமக
சில வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டில் இராணுவத்தினருடன் யுத்தத்தில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கே புனர்வாழ்வு பயிற்சி அளிக்கப்படுகின்றது. இன்று சமூகத்தில் இணைக்கப்படுகின்ற 107 பேரும் அவ்வாறானவர்களே. இன்னும் 238 பேர் எங்களிடம் புனர்வாழ்வு பயிற்சி பெற்று வருகின்றார்கள். இதுவரையில் 11,562 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு விட்டது என்றார் புனர்வாழ்வு ஆணையாளர் மேஜர் ஜெனரல் ஜகத் விஜய் திலக் அவர்கள். 4 வருடங்களுக்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த பின்னர் இன்று விடுதலை பெற்றுள்ள அனைவரும் தமது விடுதலை குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார்கள். அவர்களில் ரொசான் சத்தியவாணியும் ஒருவர்.
இப்ப சந்தோஷமா இருக்கிறேன். ரிலீஸ் தானே இயக்கத்தில் 11 வருஷம் இருந்தேன். நான் கடைசியா 5 மாசம் 19 தேதி ஓமந்தையில வந்து சிறந்த எல்டிடியில இருந்தாக்களை வேற சொல்லி நாங்க வந்தாங்க. அவை வந்து கூப்பிட்டவை ஒரு நாள் இருந்தாலும் வேற சொல்லி அதால நாங்க போனாங்க. நிறைய பயிற்சிகள் தந்தாங்க. அதுல செய்யக்கூடிய பயிற்சிகளை நான் செய்திருக்கிறேன். நான் மெடி பண்ணிட்டு நான் 3 குழந்தைகள் இருக்கிறேன். 12 வயசு, 11, 8 வயசு, 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் எங்கேன்னு தெரியல. எனக்கு தொடர்பு இல்லை. இந்த வரைக்கும் நான் அம்மா அப்பாவோட இருக்கிறேன். எங்கட ஊர்ல போயிட்டு நீ ஏதாவது எனக்கு செய்யக்கூடிய ஒரு வேலையை பார்த்து செய்வேன். ஏதாவது ஒன்று செய்யத்தனை வேணும். பிள்ளைகளை பார்த்து அவைக்குரியதெல்லாம் நான் தானே ஒழுங்குபடுத்தணும் செய்வேன். இனி போய் சாதாரண வாழ்க்கை பிரச்சனை இல்லை. இப்ப எந்த யுத்தமும் இல்லை தானே. அதனோடய எனக்கு அது பிரச்சனை இல்லை. அதால நான் ஏதாவது ஒரு வேலை செய்து எந்த பிள்ளைகளை பார்ப்பேன்னு நம்பிக்கை என்னிட இருக்குது. இப்ப விருப்பம் எந்த பிள்ளைகளோட சந்தோஷமா எந்த அம்மா அப்பாவோட இருக்கிற மட்டும்தான்
என்றார் ரொசான் சத்யவாணி அவர்கள்.
செய்திகளை தந்தவர் மாணிக்க வாசகம். இலங்கை காவல்துறையினருக்கு ஸ்காட்டிஷ் காவல்துறை கல்லூரி வழியாக கடந்த 6 ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டு வரும் பயிற்சிகள் குறித்து உள்ளூர் லாபம் சாரா கண்காணிப்பு அமைப்பு ஒன்று கேள்வி எழுப்பியிருக்கிறது.
ஐக்கிய ராஜ்யம் மற்றும் ஸ்காட்லாந்து அரசின் நிதியுதவிகளுடன் வழங்கப்பட்ட பயிற்சியின் கீழ் கடந்த 2007 ஆண்டிலிருந்து இதுவரை 3,500 இலங்கை காவல்துறையினருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு சிலர் மூத்த அதிகாரிகள். பெரும்பாலும் இந்த பயிற்சிகள் இலங்கையில்தான் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சில இலங்கை அதிகாரிகளே ஸ்காட்லாந்துக்கு வந்து பயிற்சி பெற்று சென்றிருக்கின்றனர். இலங்கையில் தேசிய போலீஸ் அகாடமியை நிறுவும் நோக்கிலேயே இந்த பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. இந்த பயிற்சி குறித்து ஆய்வு செய்த கார்ப்பரேட் வாட்ச் என்ற லாப நோக்கின்றி செயல்படும் நிறுவனம் ஐநாவின் நவிப்பிள்ளை சமீபத்தில் இலங்கை வந்திருந்த சமயத்தில் அந்நாடு ஒரு எதேச்சதிகார பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதாக கூறியதை சுட்டிக்காட்டி அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் ஆட்சி நடக்கும் ஒரு நாட்டுக்கு உதவ வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. இதுகுறித்து கார்ப்பரேட் வாட்ச் நிறுவனத்தின் ஆய்வாளர் Phil Miller.
When I contacted the Scottish Police, they insisted that they have an international reputation for the quality of their training packages and that
இந்த விடயம் குறித்து ஸ்காட்லாந்து காவல்துறையுடன் தொடர்பு கொண்டு நான் பேசினேன். அவர்கள் தாம் அளிக்கும் பயிற்சிக்கு சர்வதேச அளவில் மதிப்பு இருப்பதாகவும் தாம் அளிக்கும் பயிற்சிகள் அங்கே மனித உரிமை மீறல்களுக்கு வித்திடாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான நடவடிக்கைகளும் பயிற்சியில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறுகின்றனர். ஆனால் இது முற்றிலும் சரியான பதில் என்று சொல்லிவிட முடியாது. கடந்த 6 ஆண்டுகளில் இலங்கையின் நிலையை பார்த்தோமேயானால் நிலைமை மேலும் மோசமாக இருப்பதாகவே பலரும் சொல்வார்கள். எனவே தாம் கூறியதையே மீண்டும் மீண்டும் சொல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக ஸ்காட்லாந்து போலீஸ் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றார் ஃபில் மில்லர். சர்வதேச தரத்திற்கு பயிற்சி அளிப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று தெரிவித்த ஸ்காட்லாந்து காவல்துறையின் பேச்சாளர், இந்த பயிற்சியால் மனித உரிமைகள் பாதிக்கப்படாது என்பதை உறுதி செய்யும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த பயிற்சிக்காக ஸ்காட்லாந்து அரசு 400,000 பவுண்டுகளை கொடுத்திருக்கிறது. இந்த பயிற்சியால் ஏற்பட்ட பலன்களை காண நேரமாகும் என்று ஸ்காட்லாந்து அரசு கூறுகிறது. இத்துடன் இன்றைய இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்தோர் இந்திய செய்தி. இந்திய அரசு அகில இந்திய பணிகளான ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் இந்திய வனத்துறை பணி போன்றவற்றில் பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் அவர்களை சார்ந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு சிக்கலான மருத்துவ சிகிச்சைகளுக்காக வெளிநாடுகளில் சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ள ஆகும் செலவை அரசு ஏற்கும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மருத்துவ சேவைகள் இந்தியாவிலேயே பெரும் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு குறைந்த செலவில் மருத்துவ சிகிச்சைக்காக பலர் மருத்துவ சுற்றுலாவில் வருவதாக கூறப்படும் நிலையில், இந்திய அதிகாரிகளின் மருத்துவ சிகிச்சைக்காக வெளிநாடுகளுக்கு அரசு செலவில் அனுப்புவது சரியானதா என்று மத்திய அரசின் ஓய்வு பெற்ற அமைச்சரவை செயலர் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
சிவில் சர்வன்ஸுக்கு, ஹையர் சிவில் சர்வன்ஸுக்கு, எல்லா சிவில் சர்வன்ஸுக்கும் எம்ப்ளாயீஸுக்கு மெடிக்கல் ஹெல்த் பண்றதோட டியூட்டி கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஆனா ஃபாரின் போறதுக்கு பர்மிட் பண்ணணுங்கிறது ரொம்ப பிரச்சனை உள்ள விஷயம். ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, நான் என்னுடைய முந்தா நேற்றுக்கு ஒரு 10 நாள் முன்னால எனக்கு தான் கால் ஆபரேஷன் கீழே விழுந்து, கால்ஃப் கோர்ஸ்ல கீழே விழுந்து ஆபரேஷன் பண்ணிருக்கேன்னா, அப்ப மெடிக்கல்ல ஃபுல்லா பாக்குறதுக்கு அந்த போன ஹாஸ்பிட்டல்ல, டெல்லி ஹாஸ்பிட்டல்ல 25 தேசத்திலேருந்து இங்க வர ஆபரேஷனுக்காக இந்தியாவுக்கு வரா. இந்தியாவில வந்து நியர்லி 99.99% கேசஸ்ல இந்தியன் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் உலகத்திலேயே 4th or 4th or 5th லெவல்ல இருக்கு. முதல் பிரச்சனை இது வந்து இங்கிருந்தோ நியூயார்க்குக்கோ லண்டனுக்கோ போறதுக்கு பர்மிட் பண்ணணுமா வேண்டாமா, முதல் பிரச்சனை. ரெண்டாம் பிரச்சனை, இது ரொம்ப நான் சொல்ல மாட்டேன், ஒருத்தருக்கு சிகிச்சை வேணும், அதுக்கு ஃபெசிலிட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்றது கஷ்டம். ஆனா ஒரு இந்தியால எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுமோ சிகிச்சைக்கு, மினிமம் 20-30 மடங்கு 40 மடங்கு செலவாகும் அமெரிக்கால போய் பண்ணினா. அந்த மணியை வச்சுண்டு 1000 பேரோட இந்தியால 1000 ஏழையனோட ஜீவன் வந்து பிழைக்கும். ரெண்டாம் க்வெஸ்சன் இது கரெக்டா. மூணாம் க்வெஸ்சன், இந்த மாதிரி நம்ம இந்தியன் உள்ள சிஸ்டம் பார்த்துப்பட்டு ரொம்ப ரேர் டிசீஸ், இந்தியாவில் ட்ரீட்மெண்ட் கிடையாது, இந்த சர்டிபிகேஷன் எல்லாம் அவ்வளவு சுலபமாகவும் கிடைச்சிடும் லோகோ பீப்புளுக்கு. இங்கே ரொட்டீன் ஆபரேஷன்ஸ் பண்ணுறோம், எனக்கு இந்த ஆர்டர் எனக்கு அவ்வளவு நல்லதுன்னு தோணலை. இது ஒரு டெமோக்ரஸி.
அதிகாரிகள் மட்டுமல்லாது அவர்களது குடும்பத்தினர்களுக்கும் இது தர வேண்டும் என்றால், இப்போது இந்த செய்தியின் அடிப்படையிலே பார்த்தால் சுமார் 11,000 ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்றும் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வனத்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள்.
மறக்கக்கூடாது, இந்தியா ஏழை கண்ட்ரி. இன்டர்நேஷனல் ஹெல்த் கண்டிஷனை பார்த்தா நம்ம 150-130 இருக்கும். நம்ம நம்மளோட பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் 1.3% ஹெல்த் சப்ஜெக்ட்ல மினிமம் ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. ஆனா இந்த ஏழை கண்ட்ரியில ஒரு போர்ஷனை மாத்தம் எடுத்து அவளுக்கு இவ்வளவு கொடுத்து இவ்வளவு கான்ட்ராஸ்ட் பண்றது கரெக்டா, இது எனக்கு சரியாவே தோணல.
நீங்க ஜிடிபியை பத்தி சொன்னீங்க, 1.3% அல்லது 4%, இது வந்து சீனால வந்து இதை விட ஏறக்குறைய இரட்டிப்பு அலோகேஷன் இருக்கு.
அவ்வளவு வித்தியாசம் வரும்போது இது பண்றது பாலிசி சரியாங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டியதுதான்.
இது தவிர இந்த இப்போ பியூரோக்ரசிக்கு மட்டும் இதை கொடுக்கும்பொழுது, இப்ப ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்கிறாங்க,
ஆர்மி நாளைக்கு ஸ்டேட்ல வந்துடும் போ, இதே மாதிரி
அது மாதிரி போலீஸ் அபிஷியல்ஸ் கொடுக்கும்பொழுது நீங்க
11,000 5 வருஷம் ஆயிடும்.
குடும்பத்தினருக்கும் கொடுக்குறீங்க, அப்ப ஆர்மியோட சீனியர் அபிஷியல்ஸ் அவங்களுடைய ஃபேமிலிஸ் கொடுக்க வேண்டியது. கேள்விகள் எழக்கூடும்.
மத்திய
அரசின் ஓய்வு பெற்ற அமைச்சரவை செயலர் டி எஸ் ஆர் சுப்பிரமணியம். இனி ஒரு சர்வதேச குறிப்பு. பிரெஞ்சு அரசு பள்ளிகளில் புதிய மதச்சார்பின்மை பிரகடனம் வெளியிட்டுள்ளது குறித்து செய்தியறிக்கையில் கேட்டோம். பாடத்திட்டத்தின் பகுதிகளை தமது மதம் மற்றும் அரசியல் கோட்பாடுகளை பயன்படுத்தி மாணவர்கள் ஆட்சேபிக்க முடியாது என்று இந்த பிரகடனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் முஸ்லீம்களுக்கு எதிரானது என்ற விமர்சனங்கள் அங்கே எழுந்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த புதிய சட்டம் குறித்து பிரான்சின் லா ஃப்ளோமின் பள்ளிவாசத் தலைவர் முகமது மீனா மரைக்காயர் அவர்களிடம் கேட்டார் சீவகன்.
பிரான்ஸ் நாட்டில் 6 மில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. 99% முஸ்லீம்கள் மதச்சார்பற்ற தன்மையை தான் விரும்புறாங்க. இருந்தாலும் இப்போ கொண்டு வந்திருக்கிற சட்டம் அதில் வந்து 90% உள்ளவங்க வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக கொண்டு வர்றதாகத்தான் நினைக்கிறாங்க. காரணம் குறிப்பா இது முக்காடு போட்டு கொண்டு வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி இருக்கிறதால சாதாரணமா வந்து எல்லாரும் மதச்சார்பற்ற தன்மையை கடைபிடித்தாலும் இந்த குறிப்பா இது ஒரு சிலர் கடைபிடிக்கிறத தடை செய்யறதால இது முஸ்லீம்களுக்கு எதிர்மறையா கொண்டு வர்றதாக நினைக்கிறாங்க. இது வந்து எதிர்மறைவான விளைவுகளை வந்து ஏற்படக்கூடும்னு நினைக்கிறாங்க.
இப்படியான ஒரு சட்டம் அமலுக்கு வர நேரத்துல அதனால எப்படியான பாதிப்புகள் முஸ்லீம்கள் மத்தியில உணரப்படும் நீங்க நினைக்கிறீங்க?
பெரும்பாலான முஸ்லீம்கள் இங்க உள்ளவங்க எல்லாம் இதை வந்து ஏற்றுக்கொள்றாங்க. இங்க ஒரு சட்டம் போட்டா அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரும்போது எதிர்மறைவான விளைவு எப்படி ஏற்படும்னா முஸ்லிம்களே தனித்தனி பள்ளிகளை திறக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கி கொண்டு வருது. பழைய சட்டங்களும் அதே மாதிரி தான் கொண்டு வந்தது. இப்ப இனிமேலும் தீவிரமா ஆரம்பிச்சு அது செய்ய ஆரம்பிப்பாங்க. மற்றபடி அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வந்தா அதை ஏற்றுக்கிறாங்க இந்த ஊர் முஸ்லிம்கள்.
எப்படியான முஸ்லிம்களுக்கு இதனை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கும்? அது எந்த ஊரில் இருந்து வந்து குடியேறியவர்கள் அல்லது எப்படியான போக்கை கடைபிடிப்பவர்களுக்கு இது சிரமமாக இருக்கும்?
இந்த நாட்டவர்களுக்கு என்று சொல்ல முடியாது. மத அனுஷ்டானங்களை வந்து கடுமையா கடைபிடிக்கிறவங்களுக்கு அது சிரமமா இருக்கும். குறிப்பா முக்காடு போடும் விஷயமும் சரி, நீச்சல் குளங்கள் இந்த மாதிரி இதுலயும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண் பெண் இருபாராரும் சேர்ந்து குளிக்க வேண்டும்ங்கிற இதெல்லாம் வந்து முஸ்லிம்களை பாதிக்கும். மற்றபடி இந்த நாட்டு ஜனங்கள் எந்த வகையான முஸ்லிம்கள் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது.
மறுபுறமாக பார்க்கின்ற பொழுது இப்படியான சட்டங்களை அல்லது உத்தரவுகளை பின்பற்றுவது என்பது முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய ஒழுங்குகள் நியமங்கள் பாரம்பரியங்களை மீறுவதாக அமையாதா?
அது கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு முன்னாடி அது கிடையாது. இப்போ போடும் சட்டங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக போடுற மாதிரி தான் அவங்க முஸ்லிம்கள் நினைக்கிறாங்க. இதே தான் இந்த நாட்டு முஸ்லிம் ஒருங்கிணைப்பு கவுன்சில் இருக்கிறதுல சிஎஃப்சிஎம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் கவுன்சில் கூட இது முஸ்லிம்களுக்கு எதிராக செய்யற மாதிரி தான் சொல்றாங்க.
சரி, மறுபுறம் பார்க்கின்ற பொழுது இப்படியான நியமங்கள் வந்து அனைத்து மதத்தவரும் ஒரு இடத்தில் இணங்கி வாழ்கின்ற பொழுது அவர்கள் அனைவருக்கும் இடையே ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான ஒரு பொதுவான விதிகளாக இருக்கலாம் இல்ல?
பெரும்பாலான முஸ்லிம்கள் இங்கு ஒரு சட்டம் போடும்போது அந்த சட்டத்தை கடைபிடிக்கிறாங்க. இணக்கமான முறையில தான் இதுவரையிலும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் செய்யற ஒரு இதுகளுக்காக வேண்டி பொதுவா சட்டம் போட வேண்டுமா என்றதுதான் முஸ்லிம்களுடைய ஆதங்கம்.
பிரான்சின் லா ஃப்ளோமின் பள்ளிவாசலின் தலைவர் முகமது மீனா மரைக்காயர். இத்துடன் இந்திய செய்தி அரங்கம் நிறைவடைகிறது. இனி விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குபவர்
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக டென்னிஸ் செய்திகள். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டிகளின் ஆடவருக்கான இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் லியாண்டர் பேஸ் மற்றும் செக் குடியரசின் ரடேக் ஸ்டெஃபானக் ஜோடி வென்றுள்ளனர். அமெரிக்காவின் பைரன் சகோதரர்களை 6-3, 6-4, 6-4 எனும் நேர் செட்களில் அவர்கள் வென்றார்கள். இந்த வெற்றியின் மூலம் ஒரு கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியை ஆடவர் பிரிவில் மிக அதிக வயதில் வென்றவர் எனும் பெருமையை லியாண்டர் பேஸ் பெற்றுள்ளார். அவர் தமது 40வது வயதில் நேற்று இந்த அமெரிக்கன் ஓபன் டென்னிஸ் போட்டிகளின் இரட்டையர் பிரிவில் வெற்றி பெற்றார். லியாண்டர் பேஸின் இந்த வெற்றி குறித்தும் மகளிர் பிரிவில் பட்டத்தை வென்றுள்ள செரீனா வில்லியம்ஸின் ஆட்டம் குறித்தும் சென்னையில் உள்ள சர்வதேச டென்னிஸ் நடுவரும் வர்ணனையாளருமான பேராசிரியர் நரசிம்மன் அவர்களிடம் கேட்டேன்.
இது ஒரு வரலாறு காணாத வெற்றி. ஒரு பிளேயர் வந்து அதுவும் 40 வயசுல இது மாதிரி ஒரு ரெக்கார்டு ஏற்படுத்தது ரொம்ப உலகத்திலே அதிசயம் என்று சொன்னால் அது மிகையாகாது. லியாண்டர் வந்து கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் 16 தடவை வந்து ஃபைனல்ஸுக்கு வந்திருக்கிறாரு. அந்த 16 தடவையில் 8 முறை பலவிதமான கிராண்ட்ஸ்லாம் ஜெயிச்சிருக்கிறாரு. மிச்சம் 8 கடைசியில் இறுதி போட்டியில் வந்து தோத்துருக்கிறாரு. இது 8 முறையாக ஜெயிச்சிருக்காரு ஆண்களுக்கான இரட்டையர் போட்டியில். அதே மாதிரி லியாண்டர் வந்து கலப்பு இரட்டை ஜோடி மிக்சட் டபுள்ஸ் சொல்லுவார், அதில் வந்து 6 தடவை வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. அது ஒரு வரலாறு காணாதது. எனக்கு தெரிஞ்சு டென்னிஸ் ஆட்டத்தில் ஒரு விளையாட்டு வீரர் வந்து இந்த வயசில் வந்து விளையாடலாம், திறமையை வெளிப்படுத்தலாம், பட் இந்த அளவுக்கு வந்து ஒரு ரெக்கார்டு ஏற்படுத்துறது வந்து ஒரு பெரிய, அதுவும் இல்லாமல் மிக்சட் டபுள்ஸில் 2006 மார்டினா நவரத்லோவா 49 வயசில் வந்து யுஎஸ் ஓபன் கிராண்ட் ஸ்லாமில் வந்து மிக்சட் டபுள்ஸ் வந்து ஜெயித்தான். அதே மாதிரி ஆண்களுக்கான ரிட்டையர் போட்டியில் 40 வயசுல லியாண்டர் பேஸ் வந்து ஒரு வரலாற்றை ஏற்படுத்தி விட்டார்.
40 வயசுல லியாண்டர் பேஸால ஒரு கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டியை வெல்ல முடியும்னா அதனுடைய பின்னணி என்ன?
லியாண்டர் பேஸ் வந்து விளையாட்டு வீரர் என்று சொல்வதை விட அவருடைய ரத்தத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் ஜீன் வந்து மிக பெரிய அளவில் கலந்துருக்குது. ஏனென்றால் அவருடைய ஃபாதர் வந்து டாக்டர் பேஸ், ரொம்ப பிரபலமான விளையாட்டு வீரர். அதே நேரத்தில் அவங்களுடைய அம்மா லியாண்டர் பேஸ் மதர், அவங்களுக்கு பிரபலமான ஒரு விளையாட்டு வீராங்கனை. அவங்களுக்கு பிறந்த பையன் வந்து அதே மாதிரி தன்னுடைய திறமையை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வெளிப்பட்டது எல்லாரும் பாராட்ட வேண்டிய விஷயம். என்னை பொறுத்தவரையிலும் லியாண்டர் பேச ரொம்ப க்ளோஸாக வந்து ஒரு 30 ஆண்டுகளாக நான் வந்து அவருடைய விளையாட்டு போட்டியில் பல விதமான போட்டியில் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பார்த்துருக்கிறேன், கவனிச்சிருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் வந்து ஒய்எம்சிஏ நந்தனத்தில் வந்து ITF ஜூனியர் டோர்னமெண்ட் நடத்தினாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் வந்து 18 வயசுக்கு உட்பட்ட அந்த விளையாட்டு போட்டியில் வந்து லியாண்டர் பேஸ் ரொம்ப பிரமாதமாக விளையாடி அந்த டைட்டில் ஜெயிச்சாரு. அப்போ நான் வந்து எல்லாருக்கிட்டே சொன்னேன், ஏன்னா இந்த பையன் இவ்வளோ அற்புதமாக விளையாடுறானே, எனக்கு என்ன தோணுது இன்னும் ஒரு 10-15 வயசில் வந்து ஒரு பெரிய வீரன் ஆக போகிறான் என்பது டெஃபரெண்டாக இருக்கும். சொன்ன மாதிரி அவர் வந்து படிப்படியாக முன்னேறி விளையாட்டு வீரராக மாற்றம் இல்லாமல் இந்தியாவுடைய டேவிஸ் கப்புக்கும் கேப்டனாக இருந்து பல விதமான வெற்றிகளை வாங்கி சென்றார்.
இப்போ அதே மாதிரி மகளிர் பிரிவில் செரீனா வில்லியம்ஸ் 5வது முறையாக அமெரிக்கன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்று இருக்காங்க. அந்த வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க?
செரீனா வில்லியம்ஸ் வந்து ஆண்களுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குதோ அது மாதிரி 10 அதிகமாகவே இருக்கு என்று சொல்லலாம். அவங்க வந்து விளையாடுகின்ற அந்த விளையாட்டு, அந்த விளையாட்டு திறமை, அந்த அக்ரஷன், மென்டல் ஆட்டிடியூடு, மென்டல் டஃப்னஸ், கோர்ட்ல வந்து அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய கில்ல இன்ஸ்டிங்க்ட் வந்து இந்த 20வது நூற்றாண்டுல வேற எந்த ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. ஹீ டசன்ட் பாதர போட்டி ஆப்பனன், தன்னுடைய கேம் எந்த ஒரு காரணத்தை கொண்டு ஒரு அணு அளவு கூட குறையக்கூடாது, ரொம்ப பிரமாதம் விளையாடி இப்போ ஜெயிச்சாலும் அதுக்கு ஒரு உற்சாகம். அதே மாதிரில தோத்தா கூட ஏன் தோத்தோங்கிற ஒரு மன வெறுப்பு அது வந்து வெளிப்படையாக காட்டக்கூடிய ஒரே ஒரு வீராங்கனை வந்து செரீனா வில்லியம்ஸ்.
சென்னையில் இருக்கும் ஓய்வு பெற்ற சர்வதேச டென்னிஸ் நடுவரும் வர்ணனையாளருமான டாக்டர் நரசிம்மன். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் இறுதி ஆட்டம் இன்று மாலை நடைபெறுகிறது. அதில் செர்பியாவின் நோவாக் யாக்கோவிச்சும் ஸ்பெயினின் ரஃபேல் நடாலும் மோதுகின்றனர். அடுத்து கிரிக்கெட் செய்திகள் 1-2. இந்த ஆண்டு இடம்பெற்ற இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டதான குற்றச்சாட்டில் கைதான அஜித் சண்டிலாவுக்கு டெல்லியில் உள்ள ஒரு நீதிமன்றம் பிணை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. அவருடன் கைதான மற்றொரு கிரிக்கெட் வீரரான பாபுராவ் யாதவுக்கும் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. எனினும் இதே வழக்கில் கைதான மேலும் 5 பேருக்கு பிணை வழங்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. இந்த இருவருக்கும் பிணை வழங்கி உத்தரவிட்ட நீதிபதி டெல்லி காவல்துறையினர் மீது கடுமையான விமர்சனங்களையும் வெளியிட்டுள்ளார். காவல்துறையினர் நீதிமன்றத்தின் முன் வைத்த வாதங்கள் மற்றும் சாட்சியங்களில் சில குறைபாடுகள் உள்ளன எனவும் நீதிபதி தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கை கிரிக்கெட் வாரியத்தின் துணைத் தலைவராக இருந்த கங்காதரன் மதிவாணன் தான் பதவியிலிருந்து விலகுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டதாக வந்துள்ள தகவல்களை மறுத்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் வாரியத்தில் தமக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காத காரணத்தாலேயே தான் பதவி விலக முடிவு செய்ததாக அவர் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் வாரியத்தின் உட்கட்டமைப்பில் தனக்கு உரிய இடம் அளிக்கப்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் அவர் கூறியுள்ளார். நிறைவாக, ஒலிம்பிக் போட்டிகளில் மல்யுத்தம் மீண்டும் இடம்பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முடிவுக்கு பல்வேறு நாடுகளில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. டோக்கியோவில் நடைபெறவுள்ள 2020 ஒலிம்பிக் போட்டிகளில் மல்யுத்தம் இடம்பெறும் எனும் முடிவை சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் நேற்று முடிவு செய்தது.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள், இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.